السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آج کل ہم جس اسلامی مہینے سے گزر رہے ہیں اس مہینے کا نام
நாட்களில் நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மாதத்தின் பெயர் முஹர்ரமுல் ஹராம் ஆகும். இந்த மாதம் இஸ்லாமிய காலண்டரின் முதல் மாதமாகும். பொதுவாக வருடத்தின் முதல் மாதம் வரும்போது புதிய வருடம் தொடங்கும்போது நாம் ஒருவர் மற்றவருக்கு வாழ்த்துக்களை கூறுவோம். சில இடங்களில் முஹர்ரம் கடந்த வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை அன்று தொடங்கியது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நான் ஜும்மாவிற்காக வந்தபொழுது வெளியில் ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார். அவர் எனக்கு வாழ்த்து கூறினார். ஆனால் வாழ்த்துவது எதற்காக? அந்த நாளில்தான் ஈராக்கில் குண்டுவெடிப்புகள் நடந்தன. ஷியாக்களின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. பலர் ஷஹீதாக்கப்பட்டனர். பொதுவாக நாம் வருடத்தின் ஆரம்பத்தில் ஒருவர் மற்றவருக்கு வாழ்த்து கூறுவோம். ஆனால் சந்திர வருடத்தின் மாதம் துவங்கும் போது உம்மத்தின் மீது அக்கறை கொண்ட முஸ்லிம் சான்றோர்களின் பெரும்பான்மை இந்த மாதம் வருவதைக் கண்டு வருத்தமும் கவலையும் அடைகின்றனர். இது ஏன்? நான் கூறியது போன்று குண்டுபிடிப்புகள் நடக்கின்றன, கொலை கொள்ளைகள் நடைபெறுகிறது என்பது இதற்கு காரணமாகும். அரசாங்கத்தின் அறிக்கைகள் இருந்தும் கூட பல்வேறு பிரிவுகளின் ஆலயங்களின் ஒன்றுபட்ட கூற்றுகளுக்கு பிறகும் கூட அறிப்புகளுக்கு பிறகும் கூட ஷியா சுன்னிகளுக்கிடையே குழப்பங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. அல்லது எங்கேயாவது ஏதாவது காசியா அல்லது இமாம்பாடா அல்லது மற்ற பிரிவினர்களின் புறமிருந்து அல்லது விஷமிகளின் புறமிருந்து தாக்குதல்கள் நடக்கின்றன என்பது எல்லாருக்கும் தெரியும். தற்பொழுது இந்த சுயநலவாதிகள், தீவிரவாதிகள் போன்றவர்கள் அந்நியர்களின் கையில் பொம்மைகளாகி ஷியாக்களின் கூட்டங்களில் தாக்குதல் நடத்தி பல அப்பாவிகளின் உயிர்களை பறிக்கின்றனர். இவர்களிடம் மார்க்க நோக்கங்கள் எதுவும் இல்லை, அல்லது மார்க்க சண்டைகளும் அவரிடம் இல்லை. மாறாக அரசியல் நோக்கங்கள் மட்டுமே அவர்களுக்கு இருக்கிறது. அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க வைக்க விரும்புகின்றனர். பொதுவாக முஹர்ரம் 10ஆம் தேதி மிகவும் அபாயகரமான நாளாக இருக்கும். மேற்கத்திய நாடுகளில் இது நாளையாகும். இங்கு குறிப்பிடும்படியான எந்த விதமான அபாயமும் இல்லை. ஆனால் கிழக்கத்திய நாடுகளில் அது இன்று ஆகும். ஒருவேளை பாகிஸ்தான் மற்றும் வேறு சில நாடுகளிலும் இருக்கலாம். இந்த நாளில் சில சமயங்களில் எல்லை மீறிய கொடுமை இழைக்கப்படுகிறது. இந்த முறை ஷியாக்களின் பல்வேறு கூட்டங்களின் மீது தாக்குதல் ஆரம்பமாகிவிட்டன. நான் கூறியது போன்று முதல் தேதி அன்றே ஈராக்கில் ஷியாக்களின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. பாகிஸ்தானில் ராவல்பிண்டி, கராச்சி, கொய்டா, சவாத் போன்ற இடங்களில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. நேற்றைய பத்திரிகையில் குண்டுவெடிப்பு ஏற்பட்டது, பல உயிர்கள் அழிந்தன என வந்திருந்தது. ராவல்பிண்டியில் நேற்றைய முன்தினமும் நேற்றும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. நேற்று ஷியாக்களின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களின் காரணத்தால் 23 பேர் மரணமடைந்தனர். ஷியாக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களும் இதற்கு பழிவாங்குகின்றனர். தற்பொழுது முஸ்லிம் உம்மத் பரிதாபமான நிலையில் உள்ளது, கருணை காட்டப்பட வேண்டிய நிலையில் உள்ளது. இந்த மார்க்க வேறுபாடுகள் அல்லது வேறு விதமான வேறுபாடுகளானாலும் அவை முஸ்லிம்களிடமும் அல்லது முஸ்லிம் அரசாங்கத்தினாலும் ஒருவர் மற்றவருக்குள் பிளவை ஏற்படுத்தி கொண்டே செல்கின்றது. சிறுபான்மையினரின் ஆட்சி நடைபெறும் நாடுகளும் சில உள்ளன. அவற்றில் பெரும்பான்மை பிரிவு கடினமான எதிர் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றது. வெடிகுண்டுகளை பயன்படுத்தவும் துணிகின்றனர். சிறுபான்மை பிரிவினருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அது பெரும்பான்மையினர் மீது தாக்குதல் நடத்துகின்றது. இந்த அடிப்படையில் தீவிரவாதத்திற்கு எதிரான போர் என்ற பெயரில் அல்லது கிளர்ச்சியாளர்களை அடக்குகின்றோம் என்ற பெயரில் அரசாங்கமும் அப்பாவி உயிர்களை அழித்து வருகிறது. சற்றும் சிந்திக்காமல் கண்மூடித்தனமாக குண்டுவெடிப்புகள் நடத்தப்படுகின்றன, துப்பாக்கி சூடு நடத்தப்படுகின்றது, வீடுகள் நாசமாக்கப்படுகின்றன. சொந்த நாட்டிலேயே ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் மரணத்தின் பிடியில் தள்ளப்படுகின்றனர். இன்றைய நாட்களில் சிரியாவில் இதுதான் நடக்கிறது. இதன் காரணமாக இஸ்லாத்தின் எதிரி சக்திகளுக்கு தம் விருப்பப்படி செயல்படுவதற்கு முழு சுதந்திரம் கிடைத்துவிட்டது. பாலஸ்தீன் மக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பதற்கு முஸ்லிம்களிடையே உள்ள வேறுபாடுகள் மற்றும் ஒற்றுமையின்மையே காரணமாகும். மார்க்க வேறுபாடுகளின் காரணமாக அல்லது அரசியல் வேறுபாடுகளின் காரணமாக எல்லா விதமான நற்பண்புகளையும் அழிக்காத எந்த ஒரு முஸ்லிம் நாடும் இல்லை, அல்லது ஒன்று மற்றொன்றுக்கு எதிராக அநீதிக்கு அநீதியை திருப்பி தராமல் இல்லை. இதன் விளைவாக ஏதாவது ஒரு வகையில் ஒருவர் மற்றவர் மீது அநீதி இழைப்பது தெரியத்தான் செய்கிறது. அந்நிய இஸ்லாமிய சக்திகளும் இதன் விளைவாக இஸ்லாமிய நாடுகளின் மீது தமது நெருக்கடியை அதிகப்படுத்திக் கொண்டே செல்கின்றன. அந்தோ முஸ்லிம்கள் அறிவு பெற வேண்டுமே, இவர்கள் ஒன்றுபட வேண்டுமே, தனது முன்னவர்களிடமிருந்து கொஞ்சம் பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். வரலாறு இவர்களை பற்றி என்ன கூறுகின்றது? இஸ்லாத்திற்கு பகமையான ஒரு சக்தி, அதாவது ரோமானிய ஆட்சி, ஹஸ்ரத் அலி மற்றும் ஹஸ்ரத் முஆவியா உடைய கருத்து வேறுபாட்டின் காரணத்தினால் இஸ்லாமிய சக்தியை பலகீனமாக கருதி தனது ஆட்சியை நிறுவ தாக்குதல் நடத்த விரும்பிய போது ஹஸ்ரத் முஆவியாவுக்கு இது தெரிய வந்தவுடன் அந்த மன்னருக்கு எங்களது வேற்றுமையை பயன்படுத்தி முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்த முயற்சிக்க வேண்டாம், அவ்வாறு தாக்குதல் நடத்தினால் நான் ஹஸ்ரத் அலி சார்பாக உங்களுடன் சண்டையிடக்கூடிய முதல் ஜெனரல் ஆவேன் என தூது அனுப்பினார்கள். ஆக இதுதான் அந்த சஹாபாக்களின் எதிர் நடவடிக்கையாக இருந்தது. இவர்களுடன் தான் தம்மை தொடர்பு கொண்டுள்ளதாக நாம் கூறுகின்றோம். ஆனால் இன்று இவர்கள் எதிரிகளுடன் இணைந்து இஸ்லாமிய அரசுகளுக்கு எதிராக திட்டங்களை தீட்டுகின்றனர். மேலும் இவர்கள் முஸ்லிம்கள் என தம்மை கூறிக்கொள்கின்றனர். ஆனால் ஒரு விஷயத்தில் இந்த பெயர்தாங்கி ஆலிம்கள் மற்றும் தீமைகளை பரப்பக்கூடிய பிரிவுகளும் ஒன்று இணைகின்றன. அது முஹம்மதிய மசிஹினால் ஏற்படுத்தப்பட்ட ஜமாத்திற்கு எதிராக திட்டங்களை தீட்டுவதாகும். அல்லது லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாவில் உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டுள்ள அகமதிகளை வலுக்கட்டாயமாக இஸ்லாத்தின் வட்டத்திலிருந்து வெளியேற்றுவது ஆகியவற்றில் இவர்கள் ஒன்று செய்கிறார்கள். இந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. எந்த நபியுடைய கலிமாவை இவர்கள் ஓதுகின்றார்களோ, வாதம் புரிகின்றார்களோ, எதற்காக உயிரையும் கண்ணியத்தையும் தியாகம் செய்வதாக வாதம் செய்கின்றார்களோ, அந்த நபியின் இந்த கூற்றின் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். இவர்கள் கொஞ்சம் கூட கவனம் செலுத்துவதே இல்லை. ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது பொதுவான கட்டளையாகும், ஒரு சஹாபிக்கு மட்டும் கூறப்பட்டதல்ல. அவர்கள் உள்ளத்தால் கலிமாவை கூறினார்களா அல்லது பயத்தினால் மேலோட்டமாக ஓதுகிறார்களா என்று நீ மக்களின் உள்ளங்களை பிளந்து பார்த்தாயா? அந்தோ இவர்கள் புரிய வேண்டுமே. ஆலிம்கள் என்று தம்மை கூறக்கூடியவர்கள் தனது பெயர் தாங்கி அறிவின் வாதத்தின் கூட்டிலிருந்து வெளியே வாருங்கள். பொதுமக்களை வலுகெடுப்பதற்கு பகரமாக அவர்களிடம் நீதி மற்றும் உண்மையை கூறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த அல்லாஹுவின் வீரருடன் இணைந்து எல்லா பிரிவுகளையும் ஒழித்துவிட்டு, அநீதியை விட்டொழித்து, மார்க்க போரின் சிந்தனைகளை ஒழித்துவிட்டு, இஸ்லாமுடைய அழகிய போதனையை காலத்தின் மசிஹினால் காட்டப்பட்ட வழியின்படி பரப்பி பகைவர்களின் சக்திகளை அழித்து ஹசரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொடியின் கீழ் கொண்டு வரக்கூடியவர்களாகுங்கள். முஹர்ரம் தொடர்பாக நான் கூற ஆரம்பித்தேன். தற்பொழுது நான் இந்த காலத்தின் மசீஹ் மற்றும் மெஹதியின் சில மேற்கோள்களை உங்கள் முன் எடுத்து வைப்பேன். இதன் மூலமாக லட்சக்கணக்கில் உள்ள அஹ்மதிகளுக்கு முன்பு இந்த விஷயம் வெளிப்பட வேண்டும். மேலும் புதியதாக இணையக்கூடிய அகமதிகளும் இதனை கேட்க வேண்டும். இதனை பற்றிய ஞானம் இல்லாத இளைஞர்களும் கேட்க வேண்டும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு சான்றோர்களின் கண்ணியத்தை நிலைநிறுத்தினார்கள், எவ்வாறு சஹாபாக்களின் அந்தஸ்தை கண்டறிந்தார்கள், எவ்வாறு ஷியா சுன்னியின் வேற்றுமைகளை கலைந்தார்கள், மேலும் அல்லாஹுவின் கட்டளைக்கேற்ப எவ்வாறு பூமியில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் ஒரு கையில் ஒன்றிணைத்து ஒரே உம்மத்தாக ஆவதற்குரிய வழியினை கூறினார்கள் என்று பாருங்கள். இதனை போன்று சில சமயங்களில் நமது ஹுதுபாக்களை கேட்கக்கூடிய, நமது கூற்றுக்களை கேட்கக்கூடிய மற்ற ஜமாத்தார்களுக்கும் இந்த காலத்தில் ரஹ்மாவு பைனஹும் உடைய உண்மையான அடையாளமாக விளங்குவதற்கு சத்தியமான போதனை எது என்பது தெரிய வர வேண்டும். கொஞ்சம் சிந்தனை செய்யுங்கள். எப்போது வரை முஸ்லிம்களின் பலகீனமான நிலையை கண்டு அழுது வெளிப்படையாக கூட்டங்களையும் ஊர்வலங்களையும் நடத்தி அல்லது தீவிரவாதத்தில் ஈடுபட்டு இஸ்லாத்திற்கு தொண்டு செய்யும் கடமையையும் உரிமையையும் நிறைவேற்றுவராக கருதுவீர்கள்? மேலும் எப்போது வரை சற்றும் பயனளிக்காத அநீதியான செயல்களில் ஈடுபட்டு பகைவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள்? முஸ்லிம் நாடுகளின் அமைதியின்மை, நிம்மதியின்மை போன்றவை சொந்த நாட்டில் ஒருவர் மற்றவர் மீது அநீதி இழைப்பதன் காரணமாக ஏற்பட்டாலும் அல்லது இஸ்லாத்தின் எதிரி முஸ்லிம்களின் மீது அநீதி இழைப்பதன் காரணமாக ஏற்பட்டாலும் அமைதி நிலவுவதற்கான சிகிச்சை, மேலும் முஸ்லிம்களின் கம்பீரத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்குரிய திறன் ஆகியவை அல்லாஹ்வின் புறமிருந்து வந்துள்ள அந்த நல் அடியாரிடம் மட்டும்தான் உள்ளது. அவர் ஹஸ்ரத்து நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை பேரன்பரும் பெருமானாருடைய போதனைகளை உலகில் பரப்புவதற்குரிய நோக்கத்திற்காக நியமிக்கப்பட்டவரும் ஆவார். நான் கூறியது போன்று அவர்களுடைய சில மேற்கோள்களை உங்கள் முன் வைக்கின்றேன். இவை அனைத்தும் சஹாபாக்களின் அந்தஸ்துகளை பற்றி எடுத்துரைக்கும். தற்பொழுது முஸ்லிம்கள் தமது ஒற்றுமையை நிரூபிக்க வேண்டுமென்றால், தமது ஆதிக்கத்தை நிலைநாட்ட விரும்பினால், இஸ்லாத்தை அந்நியர்களின் தாக்குதலிலிருந்து காப்பாற்ற வேண்டுமென்றால், உலகிற்கு இஸ்லாத்தின் தூதை எட்ட வைத்து ஹசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கொடியின் கீழ் கொண்டு வர வேண்டுமென்றால், ஷியா சுன்னியுடைய வேற்றுமையை களைய வேண்டுமென்றால், பரஸ்பரமுள்ள பிரிவினை வேறுபாடுகளை களைய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த இஸ்லாத்தின் போதனின்படி செயல்பட வேண்டும். அதில் எந்தவித பிரிவும் இருந்ததில்லை. அதில் ஒவ்வொரு சஹாபியும் தியாகத்தின் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். நன்மை மற்றும் இறை அச்சத்தின் முன் உதாரணமாக திகழ்ந்தனர். வெளிச்சமும் வழிகாட்டலும் வழங்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருந்தனர். ஆனால் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மத்தியில் சிலரது அந்தஸ்து மற்றவர்களை விட உயர்ந்ததாக இருந்தது. ஹஜ்ரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தாலா அன்ஹுடைய அந்தஸ்திற்கு அல்லாஹு தாலாவும் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கொடுத்த உயர்வு வேறு எவருக்கும் கிடைக்கப் பெறாது. இதனை போன்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தாலா அன்ஹுடைய அந்தஸ்து, ஹஜ்ரத் உஸ்மான் உடைய அந்தஸ்தும், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தாலாவுடைய அந்தஸ்தும், ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் மற்றும் ஹசனுடைய அந்தஸ்தும் படிப்படியாக இவ்வாறு உள்ளது. ஆக இவ்வாறு தகுதிகளின் அடிப்படையில் சஹாபாக்களின் அந்தஸ்தை பார்ப்பது அவசியமாகும். அவ்வாறு செயல்பட்டால் அனைத்து விதமான குழப்பமும் தீர்ந்துவிடும். இந்த அனைத்து வேற்றுமைகளையும் களைவதற்கு ஆஹரீன்களில் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றினார்கள். ஒவ்வொரு சஹாபியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் கொண்ட நெருக்கத்தையும் அவர்கள் அனைவருடைய அந்தஸ்தையும் நமக்கு எடுத்து கூறி அவர்களின் கண்ணியத்தையும் மரியாதையும் நிலைநாட்டினார்கள். அன்னார் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், இது சிர்ருல் ஹிலாஃபா என்ற நூலில் அரபியில் உள்ளது. அதனுடைய உருது மொழியாக்கம் இதுவாகும். எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது, ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனைத்து சஹாபாக்களை விடவும் உயர்வான கண்ணியத்தையும் உயர்வான அந்தஸ்தையும் உடையவராவார்கள். எந்தவித சந்தேகமும் இன்றி முதல் ஹலீஃபா ஆவார்கள். அவர்களை பற்றி ஹிலாஃபத்தின் வசனங்கள் இறங்கின. சிர்ருல் ஹிலாஃபாவுடைய மற்றொரு மேற்கோள், அதனுடைய உருது மொழியாக்கம் இதுவாகும், இறைவன் மீது ஆணையாக அவர்கள் இஸ்லாத்தின் இரண்டாவது ஆதம் மற்றும் சிறந்த படைப்பினங்களின் முதல் தோற்றம் ஆவார்கள். அவர்கள் நபியாக இருக்கவில்லை எனினும் அவர்களிடம் நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய ஆற்றல்கள் இருந்தன. அடுத்து சிர்ருல் ஹிலாஃபாவில் அன்னார் கூறுகின்றார்கள், ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்களில் அனைவரை விடவும் தைரியமிக்க இறையச்சமுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மிக பிரியமானவர்கள் ஆவார்கள். வெற்றி வாகை சூடக்கூடிய தளபதி ஆவார்கள். உலக தலைவரின் அன்பில் தன்னை மாய்க்கக்கூடியவர். ஆரம்பத்திலிருந்தே பெருமானாருடைய துக்கங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர். பெருமானாருடைய பணிகளில் உதவி செய்யக்கூடியவர் ஆவார் என்பதனை அல்லாஹ் அறிந்திருந்தான். இதனால்தான் அல்லாஹு தாலா தனது நபிக்கு இக்கட்டான காலகட்டங்களில் இவர்கள் மூலமாக ஆறுதல் வழங்கினான். அவர்கள் சித்திக் என்ற பெயரால் சிறப்பிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஈருலக நபியின் நெருக்கமானவர்கள் ஆனார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சானியேசனைன் என்ற பட்டத்தை வழங்கினான். மேலும் தனது சிறப்பிற்குரிய அடியார்களில் இணைத்து கொண்டான். பிறகு மல்பூசாத்தில் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், ஹசரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் முதல் ஹலீஃபா ஆவார்கள். மிக பெரிய வியாபாரி ஆவார்கள். முஸ்லிமாகி முஸ்லிம்களுக்கு உதாரணம் கூற முடியாத அளவுக்கு உதவிகள் செய்தார்கள். மேலும் அவர்களுக்கு சித்திக் என்ற அந்தஸ்து கிடைத்தது. முதலில் நண்பர், பிறகு முதல் ஹலீஃபா ஆனார்கள். எழுதப்பட்டிருக்கின்றது, அவர்கள் வியாபாரத்திலிருந்து திரும்பி வந்தபோது மக்காவை சென்றடையவில்லை. வழியிலேயே ஒரு நபரை சந்தித்தார்கள். அவரிடம் ஏதாவது புதிய செய்தியை கூறுங்கள் என்றார்கள். அதற்கு அவர், உமது நண்பர் நுபுவத்திற்கான வாதம் புரிந்துள்ளார் என்பதனை தவிர வேறு எந்த புதிய செய்தியும் இல்லை என்றார். ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கேயே நின்றவாறு, அவர்கள் அவ்வாறு வாதம் புரிந்துள்ளார்கள் என்றால் அது உண்மையாகும் என்றார்கள். அடுத்து அன்னார் கூறுகின்றார்கள், ஹசரத்து அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தமது அனைத்து செல்வங்களையும் இறைவனது வழியில் அர்ப்பணித்தார்கள். அவர்கள் கம்பளியை போர்த்தி கொண்டார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா இதற்கு பகரமாக அவர்களை முழு அரபு நாட்டிற்கும் மன்னர் ஆக்கினான். அவர்களது கையின் மூலமாக இஸ்லாத்தை மீண்டும் உயிர் பெற செய்தான். மரணித்த அரபு நாட்டை மீண்டும் வெற்றி பெற செய்தான். அவர்களுக்கு எவராலும் நினைத்து கூட பார்க்க முடியாதவற்றை கொடுத்தான். பிறகு ஹஜ்ரத் உமர் அலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களை பற்றி கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் உமர் அலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களின் தரஜா சஹாபாக்களில் மத்தியில் எந்த அளவு உயர்ந்தது என்பது தெரியுமா? எந்த அளவுக்கென்றால், சில நேரங்களில் அவர்களின் கருத்திற்கிணங்க திருக்குரான் இறங்கியது. மேலும் அவர்களை பற்றி ஒரு ஹதீஸும் உள்ளது. அதாவது, ஷைத்தான் ஹஸ்ரத் உமர் அலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களின் நிழலை கண்டு விரண்டு ஓடிவிடுவான். எனக்கு பிறகு நபி உண்டென்றால் அவர் உமராகத்தான் இருப்பார் என்று மற்றொரு ஹதீஸிலும் வருகின்றது. மூன்றாவது ஹதீஸில், முந்தைய உம்மத்தில் முஹத்தஸ் வந்து கொண்டிருந்தார்கள். இந்த உம்மத்தில் ஒருவர் முஹத்தஸாக இருக்கின்றார் என்றால் அவர் உமர் ஆவார் என்று வருகின்றது. பிறகு ஹஸ்ரத் உமர் அலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களை பற்றி ஹஸ்ரத் மசீஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். உமர் அலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களுக்கும் இல்ஹாம் இறங்குகிறது. அவர்கள் தம்மை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. இல்ஹாம் இறங்கும் போது நான் பெரியவன் ஆகிவிட்டேன் என ஒன்றுமே கருதவில்லை. இறைவன் பூமியில் நிறுவிய உண்மையான தலைமைத்துவத்தில் தன்னை இணைத்து கொள்ள விரும்பவில்லை. அதாவது, ஹஸ்ரத் நபீல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கிடைத்த அந்தஸ்தில் இல்ஹாம் தன் மீது இறங்கியதனால் நானும் அந்த அந்தஸ்தில் இணைவேன் என ஒருபோதும் கருதவில்லை. மாறாக தாழ்மையான எளியவனாகவும் ஒரு அடிமையாகவுமே தன்னை ஆக்கி கொண்டார்கள். இதனால்தான் இறைவனது அருள் அவர்களை துணை இமாமாக ஆக்கியது. அதாவது, ஹிலாபத் என்ற அந்தஸ்தை அளித்தது. பிறகு ஹுஜ்ஜத்துல்லாவில் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அரபியுடைய மொழியாக்கம் இதுவாகும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அருகில் நல்லவர்களாகவும் தூயவர்களாகவும் நெருக்கமானவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் இருந்த இரண்டு நபர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இறைவன் அவர்களது வாழ்விலும் மரணத்திற்கு பிறகும் தனது ரசூலின் நண்பர்களாகவே ஆக்கினான். அதாவது, மரணத்திற்கு பிறகும் அருகிலேயே அடங்கப்பட்டார்கள். அன்பு என்பது கடைசி வரை நிலை பெறுவதாகும். இதற்கு உதாரணம் குறைவாகத்தான் கிடைக்கப்பெறும். ஆக அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் வாழ்ந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஊரில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இடத்தில் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடக்கஸ்தலத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபரின் நெருக்கத்தையும் அடைந்தார்கள். மேலும் மறுமையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் எழுப்பப்படுவார்கள். அடுத்து சிர்ருல் ஹிலாஃபாவில் ஒரு மேற்கோள் உள்ளது. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதனுடைய மொழியாக்கம் இதுவாகும். எனது ரப் என் மீது வெளிப்படுத்தியிருக்கின்றான். அதாவது, ஹஸ்ரத் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலா அன்ஹு, ஹஸ்ரத் உமர் அலி அல்லாஹு தாலா அன்ஹு, ஹஸ்ரத் உஸ்மான் அலி அல்லாஹு தாலா அன்ஹு ஆகியவர்கள் நல்லவர்களாகவும் ஈமான் கொண்டவர்களாகவும் திகழ்ந்தனர். மேலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மக்களை சேர்ந்தவர்களாக இருந்தனர். மேலும் அல்லாஹ் அவர்களை தனது அருளுக்குரியவர்களாக ஆக்கினான். இறைவன் மீது ஆணையாக அவன் அபுபக்கர், உமர் மற்றும் உஸ்மான், ஜுன்னூரைன் ஆகியவர்களை இஸ்லாத்தின் வாசல் மற்றும் இறைவனுடைய படையின் கொடியேந்திய முன்னணி வீரர்களாக ஆக்கினான். பிறகு ஹசரத் அலி அலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களை பற்றி ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் இறையச்சமுடையவராகவும் பரிசுத்தமானவராகவும் இருந்தார்கள். இவர்கள் ரஹ்மான் இறைவனின் மிக அதிக நேசத்தை பெற்றவர்களை சார்ந்தவராக திகழ்ந்தார்கள். மேலும் நல்ல வம்சத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். மேலும் காலத்தின் தலைவர்களில் ஒருவராக இருந்தார்கள். வெற்றி வாகை சூடும் இறைவனின் சிங்கமாகவும் வலிமை பெற்ற இறைவனின் வீரராகவும் திகழ்ந்தார்கள். கொடை வள்ளலாகவும் தூய உள்ளத்தை கொண்டவராகவும் திகழ்ந்தார்கள். போர்க்களத்தின் மையப்பகுதியிலிருந்து விலகாத வீரமிக்கவராகவும் திகழ்ந்தார்கள். அன்னாருக்கு நேரெதிராக ஒரு பெரும் படை இருந்தாலும் கூட அவர்கள் அதனை விட்டு நகர்வதில்லை. அவர்கள் எளிமையான வாழ்வையே வாழ்ந்து வந்தார்கள். இரையச்சம் மற்றும் தூய்மையில் உச்சநிலையை அடைந்திருந்தார்கள். மேலும் அன்னார் பொருட்களையும் செல்வங்களையும் வாரி வழங்குபவராகவும், துன்பங்களை அகற்றுவது, ஏழைகள், அநாதைகள், அண்டை வீட்டுக்காரர்களை அரவணைப்பதில் முதன்மை ஆனவராகவும் திகழ்ந்தார்கள். மேலும் பல்வேறு போர்களில் அன்னாரின் தைரியத்தின் செயல்பாடுகள் தென்பட்டன. அதாவது இவர்கள் மட்டும் இருந்ததில்லை, மாறாக பலர் இருந்தனர். ஆனால் இவருக்கு நல்ல மதிப்பு இருந்தது. அன்னார் வாள் மற்றும் ஈட்டியின் போரின் ஆச்சரியத்திற்குரிய திறமைகளுக்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தார்கள். அத்துடன் இனிமையாக பேசுபவராகவும் மிக ஆழமான கருத்துக்களை கூறக்கூடியவராகவும் இருந்தார்கள். அதாவது அவரது உரைகள் மிகவும் அறிவுபூர்வமானதாக இருக்கும். அதற்கு உதாரணம் சாதாரண மனிதரில் கூற முடியாது. அன்னாருடைய பேச்சு உள்ளத்தின் ஆழம் வரை சென்றடையும். அவர்கள் தமது பேச்சின் மூலம் சிந்தனையில் உள்ள கரைகளை அகற்றினார்கள். மேலும் அன்னார் உள்ளங்களை ஆதாரத்தின் ஒளியை கொண்டு ஒளியூட்டினார்கள். அன்னார் அனைத்து கோட்பாடுகளையும் அறிந்தவராக திகழ்ந்தார்கள். மேலும் எவரேனும் ஒருவர் ஏதேனும் விஷயத்தில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தாலும் அவரும் அன்னாரின் முன்பு தோல்வியடைந்தவராக மன்னிப்பு கேட்டவாறு வருவார். அன்னார் அனைத்து சிறப்புகளிலும் சொற்பொழிவு திறன்களிலும் முழுமையாக்க பெற்றவராக திகழ்ந்தார்கள். எவர் ஒருவர் அன்னாரின் இந்த சிறப்புகளை நிராகரிக்கின்றாரோ அவர் வெட்கக்கேடான வழியில் செல்பவராக இருக்கிறார். அன்னார் தேவையுடையவர்களுக்கு அனுதாபம் காட்டுவதற்கு முன்னுரிமை வழங்கி வந்தார்கள். போதுமென்ற மனநிறைவு கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் பின்னாலேயே வந்து யாசிக்கக்கூடியவர்களுக்கும் உணவளிக்குமாறு கட்டளையிட்டு வந்தார்கள். அதாவது போதுமென்று நினைக்கக்கூடிய மக்களையும் கவனத்தில் கொள்வார்கள். அதாவது கேட்காதவர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அவர் வலுக்கட்டாயமாக யாசித்தாலும் அவரையும் கவனத்தில் கொண்டு வந்தார்கள். அன்னார் அல்லாஹு தாலாவின் நெருக்கத்தை பெற்ற மக்களை சார்ந்தவர் ஆவார்கள். இதனை போன்று திருக்குரான் என்ற கிண்ணத்திலிருந்து பால் அருந்துவதில் முந்தி செல்பவர்களை சேர்ந்தவர் ஆவார்கள். அன்னாருக்கு திருக்குறானுடைய நுண்ணிய கருத்துக்களை பற்றிய ஆச்சரியமூட்டும் வகையில் ஞானம் இருந்தது. அதாவது திருக்குறானின் ஞானம் ஒரு ஆன்மீக பாலாகும். அதை அவர் அதிகமாக புரியக்கூடியவர் ஆவார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அப்போது நடந்த சம்பவத்தை எடுத்து கூறியவாறு ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பு மற்றும் ஈமானில் பிணைக்கப்பட்டிருந்த ஒரு உயிர் நேசர் உயிரை பணைய வைக்கும் விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய படுக்கையில் நபியுடைய கட்டளைக்கிணங்க நடந்து கொண்டார்கள். எதிரிகளின் ஒற்றன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு சென்று விட்டார்கள் என்று சற்றும் கண்டுபிடித்து விட கூடாது என்பதற்காகவும் தன்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என எதிரிகள் நினைத்து அங்கேயே நிற்க வேண்டும் என்பதற்காகவும் முகத்தை மூடிக்கொண்டு படுத்திருந்தார்கள். ஃபாரிசியில் கூறுகின்றார்கள், கஸ்பரே கசேசர் நதாஹத் ஜானக்ஷ் நகாஷத் நஃபாஷத் நித் இஷ்க் அஸ்த் கெஹிங்காரன் பசித் ப இஷ்க் கனானத். அதாவது எவரும் மற்றவருக்காக தன் தலையை வெட்ட விடவும் மாட்டார், உயிரை கொடுக்கவும் மாட்டார். அன்புதான் இந்த வேலையை மிகவும் உளப்பூர்வமாக செய்ய வைக்கும். பிறகு ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹசரத் அலி மற்றும் ஹசரத் ஹுசைனுடன் தன்னுடைய ஒப்புமையை எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள், எனக்கு ஹசரத் அலி மற்றும் ஹுசைனுடன் ஒரு ஆழமான ஒப்புமை இருக்கின்றது. இந்த ரகசியத்தை கிழக்கிற்கும் மேற்கிற்கும் ரப்பாகிய இறைவனை தவிர வேறு எவரும் அறிய மாட்டார்கள். மேலும் நிச்சயமாக நான் அலி ரலியல்லாஹு தாலா அன்ஹு மற்றும் அன்னாருடைய இரண்டு மகன்களுடனும் அன்பு வைத்துள்ளேன். எவர் இவ்விருவருக்கும் எதிரியாக இருப்பாரோ அவருக்கு நான் எதிரியாவேன். பிறகு அன்னார் ஹசரத்து ஹசன் மற்றும் ஹுசைனை பற்றி இருவருக்கும் வெவ்வேறான பணிகள் இருந்தன, தனித்தனி திறமைகள் இருந்தன, அவர்களுக்கு தனித்தனி அந்தஸ்து இருந்தது என்று கூறுகின்றார்கள். ஹசரத் ஹசன் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் எனது சிந்தனையின்படி மிக சிறந்த வேலையை செய்தார்கள். அதாவது கிலாபத்திலிருந்து விலகிவிட்டார்கள். முதலிலேயே ஆயிரக்கணக்கானோர் கொலை செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் மேலும் மக்கள் கொலை செய்யப்படுவதனை விரும்பவில்லை. ஆகையால் அவர்கள் மாவியாவிடமிருந்து விலகி சென்றார்கள். ஹஸ்ரத் ஹசைனுடைய இந்த செயலினால் ஷியாக்களின் மீது இழுக்கு ஏற்படுகின்றது. ஆகையால் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் இந்த செயலால் முழுமையாக மகிழ்ச்சி அடையவில்லை. ஷியாக்கள் ஹசரத் அலியுடைய பிள்ளைகளை பற்றி கூறும்போது ஹசரத் ஹசனை விட எந்த அளவு ஹசரத் ஹுசைனை மிகைப்படுத்தி கூற முடியுமோ அந்த அளவு கூறுகின்றார்கள். அதனால் அவர்களுடைய செயலில் மகிழ்ச்சி அடையவில்லை என்று கூறுகின்றார்கள். மேலும் கூறுகின்றார்கள், நாங்கள் இருவரையுமே புகழ்கின்றோம், நாங்கள் இருவரையுமே பாராட்டுகின்றோம். உண்மையான விஷயம் இதுவாகும், அதாவது ஒவ்வொருவருடைய சக்தியும் தனித்தனியாகும். ஹசரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களிடையே உள்நாட்டு போர் ஏற்பட்டு கொலைகள் நடப்பதனை விரும்பவில்லை. அவர்கள் அமைதியை நிலைநாட்டுவதையே குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள். மேலும் ஹசரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தீயவனின் கையில் பைய செய்வதனை விரும்பவில்லை. இதன் மூலம் மார்க்கத்தில் குழப்பம் ஏற்படும் என கருதினார்கள். இருவருடைய எண்ணமும் நல்லதாகத்தான் இருந்தது. இன்னமல் ஆமாலு பின்னியாத்தி. மேலும் யசீதுடைய கையிலும் இஸ்லாத்திற்கு முன்னேற்றம் கிடைத்தது என்பது வேறு விஷயமாகும். இது இறைவனின் அருளாகும். அவன் விரும்பினால் ஒரு தீயவனின் மூலமும் முன்னேற்றம் வழங்குவான். யசீதுடைய மகன் நல்லவனாக இருந்தான், அதாவது நல்ல மனிதனாக இருந்தான். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், இந்த விஷயத்தை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். நபிமார்கள் மற்றும் இறைவனுடைய நல்லடியார்களாகவும் உண்மையாளர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் உலகில் ஒரு முன்மாதிரியாக வருகிறார்கள். எவர் இந்த முன்மாதிரியின்படி அமல் செய்ய முயற்சிக்க மாட்டாரோ, மேலும் அவருக்கு சஜ்தா செய்வதற்கும் அவரையே தேவைகளை நிறைவேற்றுவர் என்று கருதுவதற்கும் தயாராக இருக்கின்றனர். அதாவது எந்த அளவு மிகைப்படுத்தி கூறுகின்றனர் என்றால், அவர்களை முன்மாதிரியாக ஆக்கி கொள்ளாமல் சஜிதா செய்ய ஆரம்பித்து தமது தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராக கருதினால் அவர் இறைவனுடைய பார்வையில் மதிக்கத்தக்கவர் அல்ல. மாறாக மரணத்திற்கு பிறகு அந்த இமாம் அவரை விட்டு தவிர்ந்திருப்பார். இதனை போன்று ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் ஹசரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய பதவிகளை அதிகமாக உயர்த்தக்கூடியவர்கள் ஒரு வகையில் அவர்களை வணங்குகின்றனர். அவர்கள் இமாம் ஹுசைனை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல. இதன் மூலம் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். நபிமார்கள் எப்போதும் பின்பற்றுவதற்கு ஒரு முன்மாதிரியாகத்தான் வருவார்கள். உண்மை என்னவென்றால், வெறும் பின்பற்றுதல் என்பது ஒன்றுமே இல்லை. அதாவது அமல்தான் அசல் விஷயமாகும். நல்லடியார்களின், குறிப்பாக நபிமார்களின் வழிகாட்டுதலின்படி செயல்பட வேண்டும். பிறகு ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், தெளிவாகட்டுமாக அகமதிகளுக்கு அறிவுரை வழங்கியவாறு கூறுகின்றார்கள், ஏதோ ஒரு அகமதி ஹசரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி ஏதோ ஒன்றை கூறினார். அதனை பற்றி ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வந்தபோது அவர்கள் மிகவும் கோபமடைந்தார்கள். மேலும் அகமதிகளிடம் கூறினார்கள், தெளிவாகட்டுமாக ஏதோ ஒரு நபருடைய கடிதம் மூலமாக எனக்கு தெரிய வந்துள்ளது, அதாவது தன்னை எனது ஜமாத்துடன் தொடர்புபடுத்தி கூறக்கூடிய சில அறிவில்லாத மனிதர்கள் ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி, நவுது பில்லா, ஹுசைன் அவர்கள் காலத்தின் ஹலீஃபாவிடம், அதாவது யசீதிடம் பையஸ் செய்யவில்லை, அவர் ஒரு கிளர்ச்சியாளர் ஆவார், யசீத் உண்மையாளர் என்ற சொற்களை நாவினால் கூறுகின்றனர். லானத்துல்லாஹி அலல் காதிபீன் கூறுகின்றார்கள், எனது ஜமாத்தை சேர்ந்த நல்லடியார்களின் வாயிலிருந்து இப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகள் வெளிவந்திருக்கும் என எனக்கு நம்பிக்கை இல்லை. மேலும் எனக்கு இதனுடன் இந்த எண்ணமும் எனது உள்ளத்தில் தோன்றுகிறது, அதாவது பெரும்பாலும் ஷியாக்கள் தமது விருது தவாரே லாந்தனில் என்னையும் இணைத்து விட்டனர், அதாவது என்னையும் ஏசி பேசுகின்றனர். ஆகவே இதில் எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. அதாவது ஏதாவது அறிவில்லாத ஒழுக்கங்கெட்ட நபர் முட்டாள்தனமான கூற்றிற்கு பதிலாக முட்டாள்தனமான கூற்றை கூறியிருப்பார். எவ்வாறென்றால், சில அறிவில்லாத முஸ்லிம்கள் ஏதாவது கிறிஸ்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியத்திற்கு எதிராக தீய வார்த்தைகளை கூறும்போது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி விடுகின்றார்கள். எவ்வாறாயினும் நான் இந்த பிரசுரம் வாயிலாக என்னுடைய ஜமாத்திற்கு அறிவிக்கின்றேன், யசீத் அசுத்தமானவனும் உலகின் புழுவும் அநீதி இழைப்பவனும் ஆவான் என நாம் நம்புகின்றோம். எந்த பொருளின் அடிப்படையில் ஒருவரை மூமின் என்று அழைப்போமோ அது அவனிடம் இருக்கவில்லை. மூமின் ஆவது எளிதான காரியம் அல்ல. அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட நபர்கள் தொடர்பாக கூறுகின்றான், காலத்தில் ஆராபு ஆமன்னா குல் லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா, அதாவது உள்ளத்தில் ஈமான் எழுதப்பட்டவர்கள்தான் உண்மையான மூமின் ஆவார்கள். இறைவன் மற்றும் அவனது விருப்பத்தினை எல்லா பொருட்களையும் விட அதிக முக்கியத்துவம் வழங்குபவர்கள். மேலும் இறை அச்சத்தின் நுண்ணிய வழிகளையும் குறுகிய பாதைகளையும் இறைவனுக்காக மேற்கொள்வார்கள், அவனது அன்பில் மூழ்கி விடுவார்கள். சிலையை போன்று இறைவனமிருந்து தடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும், அது ஒழுக்க நிலையாக இருந்தாலும் சரி, அல்லது தீய அமல்களாக இருந்தாலும் சரி, அல்லது கவனமின்மை மற்றும் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தையும் தன்னிடமிருந்து தூரம் விலக்கி விடுவார்கள். அவர்கள்தான் மூமின் ஆவார்கள். ஆனால் துரதிருஷ்டசாலியான யசீதிற்கு இந்த விஷயங்கள் எங்கு கிடைத்தது? உலகத்தின் நேசம் அவனை குருடனாக்கிவிட்டது. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூய்மையானவரும் தூய்மையை ஆக்கப்பட்டவரும் ஆவார்கள். மேலும் சந்தேகமின்றி இறைவன் தனது கைகளால் அன்னாரை தூய்மைப்படுத்தி நல்ல அடியாருடன் சேர்த்தான். இறைவன் தனது அன்பினால் அவர்களை நிரப்பினான். சந்தேகமின்றி அவர் சொர்க்கத்தின் தலைவர்களை சேர்ந்தவர் ஆவார்கள். அவர்களை பற்றி சிறிதளவு கூட தப்பெண்ணம் கொள்வது ஈமானை பாழாக்கிவிடக்கூடியதாகும். அந்த இமாமின் இறை அச்சமும் இறை அன்பும் பொறுமையும் உறுதியாக நிலைநிற்றலும் தூய்மையும் இபாதத்தும் நமக்கு ஓர் அழகிய முன்மாதிரியாகும். நாம் அந்த அப்பாவிக்கு கிடைத்த வழிகாட்டல்களை பின்பற்றக்கூடியவர்கள் ஆவோம். அவருக்கு பகைவரான உள்ளம் அழிந்துவிட்டது. மேலும் செயலளவில் அன்னாரது நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணம் வெற்றி பெற்றுவிட்டது. அவரது ஈமான், நல்லொழுக்கம், வீரம், இறையச்சம், உறுதியாக நிலைநின்றல் மற்றும் இறை அன்பின் அனைத்து காட்சிகளையும் பிரதிபலிப்பாக முழுமையான கட்டுப்படுதலுடன் தனக்குள் ஏற்படுத்தி கொண்டார்கள். ஒரு தூய கண்ணாடியில் ஓர் அழகிய மனிதனுடைய பிம்பம் தெரிவதனை போன்று தென்படுகின்றது. இந்த மக்கள் உலகின் கண்களிலிருந்து மறைந்துள்ளனர். அவர்களிலிருந்து இருக்கக்கூடியவரை தவிர வேறு யார் அன்னாருடைய கண்ணியத்தை அறிவார்? இந்த உலகத்தின் கண்களால் அன்னாரை கண்டறிய முடியாது. ஏனென்றால் அவர்கள் உலகை விட்டு வெகு தூரம் உள்ளனர். இதுதான் ஹுசைனுடைய ஷஹீதுக்கு காரணமாக அமைந்தது. ஏனென்றால் அவர்கள் அறியப்படவில்லை. உலகம் எந்த காலத்தின் அதன் தூய மற்றும் நல்ல அடியார்களின் மீது அன்பு செலுத்தியிருக்கிறது? ஹுசைனுடன் அன்பு செய்வதற்கு. ஆக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை இழிவுபடுத்த வேண்டுமென நினைக்கும் இந்த செயல் இரக்கமற்ற நம்பிக்கையில்லாத தன்மையை சேர்ந்ததாகும். எவர் ஒருவர் ஹுசைன் அல்லது வேறெந்த தூய இமாம்களை இழிவுபடுத்தினார் என்றால், அல்லது அவர்களுக்கு எதிராக தரக்குறைவான ஏதாவது ஒரு வார்த்தையை தன் நாவினால் கூறுவார் என்றால், அவர் தனது ஈமானை வீணாக்குகின்றார். ஏனென்றால் அல்லாஹு தாலா அவனது விருப்பத்திற்குரியவர்கள் மற்றும் நல்லடியார்களுக்கு எவர் பகைவராகின்றார்களோ அவருக்கு பகைவனாகி விடுகின்றான். எவர் என்னை தவறாக பேசுகின்றாரோ, ஏசி பேசுவாரோ, அதற்கு பதிலாக வேறெந்த தூய மற்றும் இறை அன்பிற்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை பேசுவது தீய செயலாகும். இப்படிப்பட்ட நேரத்தில் மன்னிப்பது, அறிவற்ற பகைவனுக்காக துவா செய்வது சிறந்ததாகும். ஏனென்றால் அவர்கள் நான் யாரிடமிருந்து வந்துள்ளேன் என்பதனை அறிந்தால் ஒருபோதும் தவறாக பேச மாட்டார்கள். அடுத்து அன்னார் கூறுகின்றார்கள், இறைவனது அன்பிற்குரியவர்கள் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆன்மீக குடும்பம் என்ற பட்டம் மிகவும் உகந்ததாகும். தருஷ் ஷரீஃபிலும் ஆலி முஹம்மது என்று ஓதுகின்றோம். கூறுகின்றார்கள், ஆன்மீக குடும்பம் என்ற சொல் இறைவனது அன்பிற்குரியவர் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுக்குரியதாகும். அந்த ஆன்மீக குடும்பம் அதாவது ஹஸ்ரத் இமாம் ஹசன் ஹுசைனை பற்றி அல்லது அஹ்லே பைத் பற்றி கூறுகின்றார்கள். அதாவது அந்த ஆன்மீக குடும்பம் தன்னுடைய தாய் வழி பாட்டனாரிடமிருந்து அந்த ஆன்மீகத்தை வாரிசு அடிப்படையிலான சொத்தாக பெறுகின்றனர். அபகரிக்கக்கூடிய எவனாலும் அதனை அபகரிக்க முடியாது. அவர்கள் அனுமதியின்றி எவராலும் அபகரிக்க முடியாது. அந்த சொர்க்கத்திற்கு வாரிசாவார்கள். அவர்கள் அனுமதியின்றி எவராலும் அபகரிக்க முடியாத அந்த சொர்க்கத்திற்கு வாரிசாவார்கள். ஆக இந்த கீழ்த்தரமான சிந்தனை சில முஸ்லிம் பிரிவுகளிடம் ரூஹ் மரணித்த போது ஏற்பட்டது. மேலும் அவர்களுக்கு ஆன்மீக ரீதியில் குடும்பம் ஆவதிலிருந்து எந்த பங்கும் கிடைக்கவில்லை. இந்த வகையில் ஆன்மீக செல்வங்களிலிருந்து வாரிசற்று போனதால் அவர்களது அறிவு மழுங்கிவிட்டது. அவர்களது உள்ளம் கடினமாகிவிட்டது. பார்வை குறைவற்று போனது. ஹசரத் இமாம் ஹுசைன் மற்றும் ஹசரத் இமாம் ஹசன் அலில்லாஹு தாலா அன்ஹுமா அவர்கள் இறைவனுடைய நல்லடியார்களாகவும் திறமைக்குரியவர்களாகவும் மதிப்பிற்குரியவர்களாகவும் கண்ணியத்திற்குரியவர்களாகவும் வழிகாட்டலின் இமாமாகவும் இருந்தார்கள். மேலும் எவ்வித சந்தேகமுமின்றி இரண்டு வகையான பொருளின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஆள் அதாவது குடும்பமாக இருந்தார்கள். இதன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் யார் ஆட்சேபனை செய்வது? ஆக அறிவுடையவர்களின் ஞான மிகுந்தவர்களின் கொள்கையாவது ஹசரத் இமாம் ஹுசைன் மற்றும் ஹசரத் இமாம் ஹசன் அலி அல்லாஹு தாலா அன்ஹுமா ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பௌதிக ரீதியில் குடும்பத்தை சார்ந்தவராக இல்லை என்றாலும் ஆன்மீக ரீதியில் விண்ணில் குடும்பத்தை சேர்ந்தவராக ஆகிவிட்டார்கள். சந்தேகமின்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆன்மீக செல்வங்களுக்கு வாரிசாவார்கள். அழியக்கூடிய உடலுக்கு ஒரு சொந்தம் இருக்கும்போது ஆன்மாவிற்கு எந்த விதமான சொந்தமும் இல்லையா? மாறாக ஹதீஸில் இருந்தும் திருக்குறானில் இருந்தும் ரூஹிற்கிடையில் சொந்தம் இருக்கிறது, தொடக்கத்திலிருந்தே நட்பும் பகைமையும் இருக்கிறது என்று நிரூபணமாகின்றது. ஒரு அறிவுள்ள மனிதரால் சிந்தனை செய்ய முடியும். அழிவில்லாத வகையில் நிரந்தரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தவராக இருப்பது பெருமையா அல்லது உடல் ரீதியாக இருப்பது பெருமையா? தக்வா தூய்மை இல்லாமல் ஈமான் ஒன்றுமற்றதாகும். இதன் மூலம் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கண்ணியக்குறைவை ஏற்படுத்தி விட்டோம் என எவரும் நினைக்க வேண்டாம். அன்னார் கூறுகின்றார்கள், ஆன்மீக ரீதியில் சந்ததியாக இருப்பது பௌதிக ரீதியில் சந்ததிகளாக இருப்பதை விட அந்தஸ்தில் மிக உயர்ந்ததாகும். மேலும் கூறுகின்றார்கள், ஹசரத் நபீல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அஹ்லே பைத்திற்கு கண்ணியக்குறைவை ஏற்படுத்துகின்றோம் என எண்ண வேண்டாம். இவ்வாறு எழுதுவதால் நமது நோக்கம் ஹசரத் இமாம் ஹசன் மற்றும் ஹசரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவுடைய கண்ணியத்திற்கு பௌதிக ரீதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினராக இருப்பது மட்டும் ஏற்புடையது அல்ல. ஏனென்றால் இவை ஆன்மீக தொடர்பு இல்லாமல் ஒன்று மற்றவையாகும். அதாவது அவர்கள் பௌதிக ரீதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதனால் அவர்களுக்கு கண்ணியம் கிடைக்காது. மாறாக உண்மையான விஷயம் ஆன்மீக தொடர்பு ஆகும். மேலும் கூறுகின்றார்கள், ஆன்மீக ரீதியில் அன்னாரது குடும்பத்தில் இணைந்தவருக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் உண்மையான தொடர்பு உள்ளது. இறை தூதர்களின் ஞானமும் ஆன்மீக ஒளியும் தூதர்களுக்கு சந்ததிகளை போன்றவையாகும். இவை அவரிடம் இருந்தே பிறக்கின்றன. அதாவது உண்மை என்னவென்றால் அவர்களின் போதனைகளும் ஞானமும் ஆன்மீக ஒளியும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களிடம் பிரதிபலிக்கின்றது. இந்த ஞானம் மற்றும் ஒளியிலிருந்து யார் புதிய வாழ்வை பெறுகின்றார்களோ, மேலும் ஒரு புதிய பிறப்பை அந்த ஒளியின் மூலமாக பெறுவார்களோ அவர்களே ஆன்மீக ரீதியில் முஹம்மதுவின் குடும்பம் என்றழைக்கப்படுவார்கள். ஆக ஒவ்வொரு அகமதியும் ஒவ்வொரு முஸ்லிமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த போதனையின்படி செயல்படக்கூடியவர் என்றால், அன்னாரின் ஒளியிலிருந்து பலன்படக்கூடியவர் என்றால், அன்னாருடைய உண்மையான போதனைகளின்படி செயல்படக்கூடியவர் என்றால், அவர் முஹம்மதின் குடும்பத்தில் ஒருவராக எண்ணப்படுவார். இந்த உண்மையான சரியான பாதையின் மீது செல்வது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவசியமாகும். பெரியவர்கள் ஒவ்வொருவரின் அந்தஸ்தை கண்டறிந்து அதற்கு கண்ணியம் அளிக்க வேண்டும், மதிப்பளிக்க வேண்டும். பரஸ்பரம் உள்ள குழப்பங்களையும் கொலை கொள்ளைகளை நிறுத்த வேண்டும். அனைத்து கொலை கொள்ளைகளும் குழப்பங்களும் முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை கொலை செய்வதில் இதில் இஸ்லாத்தின் எதிரிகளின் கை இருப்பது என்பது அப்பாற்பட்ட விஷயம் ஒன்றுமல்ல. அவை முஸ்லிம்களில் பிரிவுகளை உருவாக்கி பணம் கொடுத்து தொகையை செலவு செய்து குழப்பங்களை ஏற்படுத்துகின்றன, அல்லது தானே உள்ளே நுழைந்து இவை அனைத்தையும் செய்கின்றனர். இப்போது ஷியாக்கள் மீது நடைபெறுகின்ற தாக்குதல்கள், பள்ளிவாசலின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள், இவற்றில் அரசாங்கம் தீவிரவாதிகள் என்று கூறக்கூடிய அமைப்புகளின் கைவரிசை உள்ளது. தீவிரவாதிகள் தொடர்பாக அவர்கள் முஸ்லிம்களே அல்ல என்று அரசாங்கங்களின் அறிக்கை வெளிவந்துள்ளது. இது பாகிஸ்தானிலும் வெளிவந்துள்ளது. மேலும் அதில் இவர்கள் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக வெளியில் இருந்து வந்தனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. அல்லாஹு தாலா இந்த உம்மத்தின் மீது கருணை புரிவானாக. இவர்கள் ஒன்றுபடுவதற்கு வாய்ப்பளிப்பானாக. அகமதிகளிடம் நான் இதனை கூற விரும்புகின்றேன். ஏனைய முஸ்லிம் பிரிவுகள் ஒருவர் மற்றவர்களை பழிவாங்குகின்றனர். ஒருவர் தாக்குதல் நடத்தினால் மற்றவரும் தாக்குதல் நடத்துகின்றார்கள். ஆனால் ஹசரத் மசீம் அலி சலாத் வஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மீது இந்த அனைத்து பிரிவினரும் ஒன்றிணைந்து இழைக்கக்கூடிய எல்லாவித அநீதிக்கு பிறகு கூட நமது சிந்தனையில் பழிவாங்கும் எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்தின் தேவை இருக்கிறது என்றால் நம்மில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அநீதிக்கு பிறகும் நன்மையிலும் இறை அச்சத்திலும் முன்னேற வேண்டும். முன்பை விட அதிகமாக இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்தி துவாவில் ஈடுபட வேண்டும். ஹசரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உயிர் தியாகம் செய்து நம் முன்னால் ஏற்படுத்திய செயல் முன்மாதிரியானது நமக்கு வழிகாட்டியாகும். ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை முன்னிறுத்தியவாறு தமது ஒரு கவிதையில் ஜமாத்திற்கு இவ்வாறு அறிவுரையை வழங்கியுள்ளார்கள். அதாவது, அவர்கள் உங்களை ஹுசைன் ஆக்குகின்றனர், ஆனால் நீங்களோ யசீத் ஆகின்றீர்கள். இது எவ்வளவு மலிவான வியாபாரமாகும். பகைவனை அம்பு எறிய விடுங்கள். ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பற்றி அவர் சொர்க்கத்தின் தலைவர்களுள் ஒருவராவார் என்று கூறியுள்ளார்கள். நமக்கு பொறுமை மற்றும் உறுதியாக நினைற்றலுக்கான பாடம் கற்பித்து சொர்க்கத்திற்கான வழியை காட்டியுள்ளார்கள். முஹர்ரம் மாதத்தின் இந்த நாட்களில் குறிப்பாக ஒவ்வொரு அகமதியும் தனது பொறுமை மற்றும் உறுதியான நிலைநிற்றலுக்காக துவா செய்யும் போது எதிரிகளின் தீங்கிலிருந்து தவிர்ப்பதற்காகவும் துவா செய்யுங்கள். ரப்பி குல்லு ஷையின் ஹாதிமுக, ரப்பி ஃபௌஃபர்னி வன்சுர்னி வர்ஹம்னி என்ற துவாவை அதிகமாக செய்ய வேண்டும். இந்த துவாவை நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு அதிகமாக செய்ய வேண்டும் என முன்பே கூறியிருந்தேன். அல்லாஹும்ம இன்னா நஜ் அலுக ஃபி நுஹூரிஹிம் வன் அவுதுபிக்க மின் ஷுரூரிஹிம் என்ற துவாவையும் அதிகமாக செய்யுங்கள். தரூ ஷரீஃபை ஓதி வருமாறு கடந்த நாட்களிலும் கூறினேன், இதற்கு முன்னரும் கூறி வந்துள்ளேன். இதன் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். அல்லாஹு தாலா ஒவ்வொரு அகமதியையும் தனது பாதுகாப்பில் வைப்பானாக. எதிரிகள் நமக்கு எதிராக தீட்டுகின்ற திட்டங்களுக்கு எதிரில் தனது சிறப்பான உதவியை அல்லாஹ் வழங்குவானாக. நம்மீது கருணை காட்டியவாறு அகமதியத்தின் எதிரிகளின் ஒவ்வொரு தீங்கிலிருந்தும் ஜமாத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் பாதுகாப்பானாக, ஜமாத்தையும் பாதுகாப்பானாக. அல்லாஹு தாலா இவர்களுடைய ஒவ்வொரு தீங்கையும் ஜமாத்திற்கு எதிராக தீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையும் இவர்கள் பக்கமே திருப்புவானாக. நம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான குடும்பத்தில் இணைப்பானாக. ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று உண்மையான அந்தஸ்து ஆன்மீக குடும்பத்திற்குரியதாகும். பௌதீக சொந்தமும் இருந்தால் அது ஒரு அன்பளிப்பாகும். ஆனால் பௌதீக குடும்பமாக இருந்து கொண்டு ஆன்மீக குடும்பத்தின் அந்தஸ்தை பெறுவதற்கு பௌதீக குடும்பமும் சந்ததியும் முயற்சிக்கவில்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் அல்லாஹ் தருவதாக வாக்குறுதி அளித்துள்ள அந்த அருளிலிருந்து ஒருபோதும் பலன் பெற முடியாது. ஆக நாம் என் நேரமும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாகும். தருத் ஓதும் போதெல்லாம் இந்த விஷயத்தை ஆராய வேண்டும். அதாவது, இந்த தருதிலிருந்து பலன் பெறுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த போதனையின்படி எந்த அளவு அமல் செய்ய முயற்சிக்கின்றோம் என ஆராய வேண்டும். காலத்தின் இமாமுடைய பையத்தில் இணைந்து திருக்குர்ஆனுடைய ஆட்சியை நம்மீது எந்த அளவு சுமத்தி கொள்ளக்கூடியவர்களாக உள்ளோம் என்பதனை ஆராய வேண்டும். அல்லாஹு தாலா இந்த பெரியோர்களின் அந்தஸ்தை பற்றிய கூற்றுகளையும் மற்றும் அகமதியத்தின் எதிரிகளின் கடுமைகளும் மற்றும் அநீதிகளும் சில அரசுகள் இந்த அநீதிகளுக்கு பங்கு வைப்பதும் நம்மை முன்பை விட அதிகமாக இறை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அமைய வேண்டும். நமது தியாகங்கள் நல்ல இயல்புடைய மக்களை அகமதியத்தின் அரவணைப்பில் கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் அகமதியத், அதாவது உண்மையான இஸ்லாத்தின் வெற்றியின் காட்சிகளை காணக்கூடியவர்களாக வேண்டும். இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடன் நடந்து கொள்வதனை குறித்து நான் ஆரம்பத்திலும் கூறினேன். இதற்காக அதிகமாக துவா செய்யுங்கள். அல்லாஹு தாலா அப்பாவி உயிர்களை எல்லா விதமான அநீதியிலிருந்தும் காப்பாற்றுவானாக. இஸ்ரேல் பற்றி அவர்களின் கூற்றுகள் வெளிவருகின்றன. அவர்கள், நாங்கள் அச்சத்தின் நிலையில் இருக்க மாட்டோம், அதனால்தான் பாலஸ்தீன் மீது தாக்குதல் நடத்தினோம் என்கின்றனர். தானே முதலில் தாக்குதல் நடத்தினர். அவர்களது மக்களே அவர்களை கொன்றனர். அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் எங்களுக்கு அச்சத்தினை ஏற்படுத்துகின்றனர் என்கின்றனர். இது வித்தியாசமான பயமுறுத்தலாகும். இந்த வித்தியாசமான வழிமுறையை உலகவாதிகள் பயன்படுத்துகிறார்கள். இவை அனைத்தும் நான் ஏற்கனவே கூறியது போன்று முஸ்லிம்களிடம் எந்த விதமான ஒற்றுமையும் இல்லை என்பதனால் ஆகும். அல்லாஹு தாலா கருணை புரிவானாக. அந்த அப்பாவி பாலஸ்தீனர்கள் மீதும் கருணை காட்டுவானாக. இவர்களே எல்லா விதமான அநீதியிலிருந்தும் பாதுகாப்பானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.